அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 16 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதல் செய்தியறிக்கை, பிறகு செய்தி அரங்கில். லண்டனில் நடைபெற்றதாக கூறப்படும் 7 ஆதரவு மாநாட்டில் இலங்கை பேராசிரியர்கள் கலந்து கொண்டிருந்தால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு இலங்கையின் வடக்கே வன்னியில் நடைபெற்ற பாலியல் வல்லுறவு சம்பவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அளித்த செவி.
பின்புறமாக வந்த இனந்தெரியாத இருவர், பச்சை உடை தரித்தவர்கள், இவரை கண்களை கட்டி கட்டாயப்படுத்தி தூக்கிச் சென்று பாலியல் வல்லுறவு குற்றம் புரிந்திருக்கிறார்கள்.
தீ விபத்து காரணமாக மூழ்கி போன இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலின் இழப்பு குறித்து நீர்மூழ்கி கப்பலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரி கமடோர் ஷேகர் அளித்த செவி. அதைத் தொடர்ந்து தலைவா படக்குழுவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளது குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
எகிப்தில் புதனன்று நடந்த இரத்தக்களறிக்கு கோபத்துடனான எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக கூடிய முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்கள் மீது தலைநகர் கெய்ரோவில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார்கள். ரம்சர் சதுக்கத்தில் நடந்த இந்த போராட்டத்தில் 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்த பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தி ஆசிரியர் கூறியிருக்கின்றார். அருகில் இருந்த ஒரு போலீஸ் நிலையத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கிய பொழுது நிலைமை கட்டுப்பாட்டை இழந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆயுதங்களை வைத்திருந்ததை எகிப்திய தொலைக்காட்சி படங்கள் காண்பித்தன.
ஆஸ்திரேலியாவில் கடுமையான புதிய குடிவரவு கொள்கைகளை கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவரான டோனி அபாட் தேர்தல் வாக்குறுதியாக பிரேரித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் தற்போது தஞ்ச கோரிக்கை நிலுவையில் இருப்பவர்களுக்கு வேலை பார்க்க கட்டுப்பாடுகள் விதிக்கும் வகையான தற்காலிக வதிவிட உரிமை மட்டுமே வழங்குவது என்றும், நிரந்தர வதிவிட உரிமை வழங்குவது இல்லை என்றுமான மாற்றம் தமது அரசாங்கம் அமைந்தால் கொண்டுவரப்படும் என அபாட் கூறினார். தஞ்ச கோரிக்கை மறுக்கப்பட்டவர்களுக்கு அம்முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருந்து வரும் உரிமை ரத்து செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் தஞ்ச கோரிக்கையாளர்கள் விவகாரம் தேர்தலில் வெற்றிக்கு உதவும் என்று நம்புவதால் இரண்டு முக்கிய கட்சிகளும் இந்த விவகாரத்தில் யார் மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பது என்பதில் போட்டி போடுகின்ற ஒரு சூழல் காணப்படுவதாய் சிட்னியில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
வியட்நாமில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஏற்படுத்தப் போவதாக செயற்பாட்டாளர்களின் குழு ஒன்று கூறியிருக்கின்றது. ஒற்றை கட்சி ஆட்சி முறைமையை கொண்ட அந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிதான் பல தசாப்தங்களாக ஆட்சி செய்து வருகின்றது. சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்யும் முகமாக முன்னதாக கூறிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 மூத்த உறுப்பினர்களும் இந்த குழுவில் இடம் வருகின்றார்கள். பல எதிர்த்தரப்பாளர்களை மடக்கி வைத்து கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டின் அதிகாரத்தை தனது பிடியில் வைத்திருக்கின்றது.
நேபாளத்தில் கோழிகளிடையே பறவை காய்ச்சல் நோய் பரவி வருவதை தடுப்பதற்காக பெருமளவான கோழிகள் கொன்று அழிக்கப்படுவதால் 500 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என அந்நாட்டின் அரசாங்கம் கூறுகிறது. 500,000 கோழிகள் கொன்று அழிக்கப்படும் நிலையில் தங்களுக்கு உரிய நஷ்டஈடு வேண்டும் என பண்ணை உரிமையாளர்கள் கோருகின்றனர். கோழிகளின் விநியோகத்தையும் விற்பனையையும் நிறுத்திய பின்னரும் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க முடியவில்லை என்பதால் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர்.
இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்த எழுந்திருக்கின்ற கவலைகளால் நாட்டின் பங்குச் சந்தைகள் வெகுவாக சரிந்திருக்கின்றன. டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி கணித்திருக்கின்றது. மும்பை பங்குச் சந்தையின் குறியீட்டுகள் 700 புள்ளிகளுக்கு மேல் குறைந்திருக்கின்றது. வர்த்தக முடிவில் 18,600 புள்ளிகள் என்ற அளவை அதிகட்டியிருக்கின்றது. இதனால் இன்றைய தினத்தை கருப்பு வெள்ளி என்று பங்கு வர்த்தகர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டில் மாத்திரம் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 15% மேல் சரிந்திருக்கின்றது. ரூபாயின் சரிவை தடுக்க மத்திய அரசு சில நடவடிக்கைகளை அறிவித்தும் நாணய மதிப்பு தொடர்ந்தும் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்தியர் ஒருவர் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணத்தின் அளவை மத்திய அரசு குறைத்திருக்கின்றது. இது ஒரு பிற்போக்கான நடவடிக்கை என்று விமர்சகர்கள் சாடுகின்றார்கள்.
தென்னாப்பிரிக்காவின் மரிக்கானா பிளாட்டினம் சுரங்கத்தில் போன வருடம் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 34 சுரங்க தொழிலாளர்களின் குடும்பத்தாரிடம் லோன்மின் சுரங்க நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். சுரங்க தொழிலாளர்கள் கொல்லப்பட்டு ஓராண்டு பூர்த்தியாவதை முன்னிட்டு தலைநகர் ஜோஹன்னஸ்பர்க் அருகே இருக்கின்ற அந்த சுரங்கத்தின் வெளியே கூடிய மக்கள் முன்பு தலைமை அதிகாரி உரையாற்றியிருந்தார். இந்த நினைவு சடங்கை சுரங்க தொழிலாளர் ஒன்றியம் தம் இஷ்டத்துக்கு நடத்துகிறது என குற்றம் சாட்டி ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக கூறப்படும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளான பெண்ணை சந்திக்க முயன்ற வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிள்ளச்சி மாவட்டத்தின் கரையோர பிரதேசமாகிய பூநகரி பகுதியில் மூன்று பிள்ளைகளின் தாயாராகிய பெண்ணொருவர் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆபத்தான நிலையில் பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
கடந்த 13ஆம் தேதி மதியத்திற்கு பின்னர் வீட்டு திட்டம் தொடர்பான ஒரு கூட்டம் பூநகரி வினாசையொடியில் நடைபெற்றதாகவும், அதன் பின்னர் அவர் தன்னுடைய வீடு சென்று 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வீட்டுக்கு பின்னால் உள்ள பனங்கூடலுக்குள் இருக்கின்ற வடலிகளில் தொழில் நிமித்தமாக குருத்தோலை வெட்டி கொண்டிருந்த பொழுது இவருக்கு பின்புறமாக வந்த இனந்தெரியாத இருவர் பச்சை உடை தரித்தவர்கள் இவரை கண்களை கட்டி கட்டாயப்படுத்தி தூக்கிச் சென்று பாலியல் வல்லுறவு குற்றம் புரிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர் மயக்கமடைந்த நிலையில் 2 மணி நேரங்கள் கழித்து மெல்ல எழுந்து இரத்தப்பெருக்கோடு நடக்க முடியாத நிலையிலும் இவர் தன்னுடைய மகளின் வீட்டிற்கு வந்து நடந்த விவரங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதன் பின்னர் அதிகப்படியான குருதி பெருக்கின் காரணமாக பூநகரி வைத்தியசாலையிலிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையிலே இவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆனால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் ஒரு நாள் முழுவதும் இவருக்கு சுயநிலைவற்ற நிலையிலேயே அவர் இருந்துள்ளார்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் அவர்கள். அந்த பெண்ணை பார்வையிடுவதற்காக அவர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு இன்று சென்றிருந்தார்.
வைத்தியசாலையில் அவரை பார்ப்பதற்கு அவர்கள் அனுமதி தரவில்லை. நான் வைத்தியசாலை பணிப்பாளரோடு தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் தாங்கள் அப்படியான அனுமதிகளை வழங்க முடியாது என்றும், அது தொடர்பான விடயங்களை கூறுவது தங்களுக்கு பொருத்தமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த இடத்தில் இந்த விடயத்தை வைத்தியசாலை நிர்வாகமும் மறைக்க முயல்வது போல சில செயற்பாடுகள் அமைந்திருந்தன. இதனை விட போலீசாரும் விசாரணைகளை நடாத்தி யாரையாவது கைது செய்ததாகவோ இதுவரை அறிய முடியவில்லை. போலீசாருடைய விசாரணைகளிலும் பூசி மழுகின்ற தன்மை தென்படுவதாகவே படுகின்றது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடி கவனம் எடுக்க வேண்டும். கூடுதலாக இங்கே தமிழ் பெண்களுக்கு குறிப்பாக அண்மைய காலங்களிலே உடையார்கட்டில், நெடுங்கேணியில், இப்பொழுது வினாசியோடையில் பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து காணப்படுகின்றன. அதிலும் பச்சை உடை தரித்தவர்கள் என்ற பெயரிலே மிக மோசமான நிலையில் நடைபெறுகின்றது. இது ஒரு தமிழ் பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய இயல்பான இருப்புக்கு கூட ஒரு கேள்விக்குறியாகவும் அமைந்திருப்பதையே இது காட்டுகின்றது
என்றார் ஸ்ரீதரன் அவர்கள். இதேவேளை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் கொழும்பு அலுவலகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இன்று கிளிநொச்சிக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை 2 மணித்தியாலங்கள் விசாரணை செய்திருக்கின்றார்கள். கிளிநொச்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது.
அண்மையிலே கனடா சென்ற பொழுது கனடா நாட்டிலே நான் ஆற்றிய உரை தொடர்பாக விசாரிக்கப்பட்டிருக்கிறேன். இது 5வது தடவை எனது அலுவலகத்திலே வைத்து நான் முதல் தடவையாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றேன். கனடாவிலே நான் விடுதலை புலிகளை இனிமேல் இங்கு உருவாக்க முடியாது என்றும், கனடாவில் இருந்துதான் விடுதலை புலிகள் உருவாகி இங்கு வர வேண்டும் என்று நான் பேசியதாகவும், இங்குள்ள சொத்துக்களை ராணுவம் கொள்ளையடித்துச் சென்றதாகவும், இங்குள்ள பெண்களை ராணுவத்திற்கு சேர்த்தது தொடர்பாகவும், நான் பெண்கள் பாலியலியாக அளிக்கப்பட்டதற்கு ராணுவம் காரணம் என்று நான் பேசியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். நான் அவரிடம் கேள்வியாக கேட்டேன், நீங்கள் அப்படியானால் அதற்குரிய ஆதாரங்களை முன்வைத்தால் நான் அது பற்றி பேசலாம் என்று. ஆகவே அவர்கள் இலங்கையிலே உள்ள அரச தரப்பு பத்திரிகைகள் தினசரிகளில் வந்த செய்திகளை அடிப்படை வைத்துத்தான் தாங்கள் இந்த விசாரணையை மேற்கொள்வதாக எனக்கு தெரிவித்தார்கள். தொடர்ந்தும் நான் இவ்வாறு புலனாய்வு துறையினுடைய விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதனால் நான் மிகவும் ஒரு மனரீதியான உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுகின்றேன். அவர்களுடைய தொடர்ச்சியான இந்த அச்சுறுத்தல் என்பது எங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் வேலை செய்யக்கூடாது, மக்களை ஒரு தமிழ் தேசியத்தின்பால் இனத்தின்பால் வழிநடத்தக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கரிசனை கொண்டிருக்கின்றார்கள். நான் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கும் மற்றும் சர்வதேச பாராளுமன்ற குழுவிக்கும் மற்றும் உலக நாடுகளுடைய பிரதிநிதிகளுக்கும் நான் இதை தெரிவிக்க இருக்கின்றேன்.
விசாரணை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் தெரிவித்தார்.
செய்திகளை தந்தவர் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நியூசிலாந்தின் ஃபோன்டேரா நிறுவனத்தின் பால் உற்பத்தி பொருட்களை விற்கவும் அதுகுறித்து விளம்பரம் செய்யவும் 2 வார காலத்திற்கு தடை வைப்பதாக இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
தேசிய சுகாதார சேவைகள் தொழிற்சங்கத்தினர் தொடுத்திருந்த மனு ஒன்றில் நீதிமன்றத்தின் தற்போதைய உத்தரவு வந்திருக்கிறது. ஃபோன்டெரா உட்பட சில இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாக்களில் சுருக்கமாக டிசிடி என்று சொல்லப்படுகின்ற டைசியன்டியமைட் ரசாயன கலப்படம் இருக்கிறது என இலங்கையின் தொழிற்சாலை தொழில்நுட்ப கழகத்தினர் நடத்திய பரிசோதனைகளில் தெரியவந்ததாய் இலங்கையின் சுகாதார அமைச்சு அண்மையில் தெரிவித்திருந்தது. உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி நிறுவனமான ஃபோன்டெரா இலங்கையில் விநியோகித்திருந்த பொருட்களை திரும்பப் பெற வேண்டும் என சுகாதார அமைச்சு உத்தரவிட்டிருந்தது. இலங்கையில் செய்யப்பட்ட பரிசோதனைகளின் துல்லியத்தன்மையை ஏற்க ஃபோன்டெரா மறுத்திருந்தது. ஆனாலும் இலங்கையில் ஆங்கர் பெயரில் விற்கப்பட்ட பால்மாவில் 2 தொகுதிகளை கடைகளிலிருந்து முழுமையாக திரும்பப் பெற்றுவிட்டதாக ஃபோன்டெரா நிறுவனத்தின் இலங்கை பிரிவு தலைமை இயக்குநர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் மக்களுக்கு குழப்பம் ஏற்படும் விதமான விளம்பர உத்திகளை ஃபோன்டெரா கையாள்கிறது என்று புகார் தெரிவித்து சுகாதார சேவை ஊழியர்களின் தொழிற்சங்கம் நீதிமன்றத்திடம் இந்த தடை உத்தரவை கோரியிருந்தது. டிசிடி கலப்படம், பாட்டிலிசத்தை ஏற்படுத்த வல்ல பாக்டீரியா கலப்படம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட பால்மா பொருட்கள் இலங்கையில் இல்லை என்பதை உறுதி செய்யும் வரையில் ஃபோன்டெரா பொருட்களுக்கு விற்பனை தடை, விநியோகத் தடை மற்றும் விளம்பரத் தடை விதிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாட்டிலிசம் எனப்படும் ஒருவித அரிய வகை வாத நோயை ஏற்படுத்த வல்ல பாக்டீரியா ஃபோன்டெரா பால் உற்பத்தி பொருட்களின் சில தொகுதிகளில் கலந்துவிட்டதாக அந்நிறுவனம் சமீபத்தில் அறிவித்திருந்தது. பின்னர் பல நாடுகளிலிருந்து இந்த பொருட்கள் திரும்ப பெறப்பட்டும் இருந்தன. இந்த சர்ச்சை தொடர்பில் அந்நிறுவனத்தின் தலைவரும் ராஜினாமா செய்திருந்தார்.
செய்திகளை தொகுத்தளித்தவர் சாதாத். இலங்கையின் வெளிவேறிய பகுதியில் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருக்கின்ற இராணுவத்தினர் பிரதேச மக்களை தமது முகாம்களுக்குள் அழைத்து விசாரணைகள் நடத்துவதை தாம் தடுத்து நிறுத்தியிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து மனித உரிமைகள் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகநாம ஹேவாவிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நலசாமி.
இலங்கையில் வெளிவேறிய பிரதேசத்தில் அண்மையில் சுத்தமான குடிநீர் கட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீது இராணுவம் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணை நடத்தி வரும் இராணுவத்தினர் பிரதேச மக்களை இராணுவ முகாம்களுக்கு விசாரணைக்கு அழைப்பதை நிறுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கை இராணுவ தளபதிக்கு அறிவித்திருக்கிறது. வெளிவேறிய பிரதேச மக்களிடமிருந்து வந்த முறைப்பாடுகளை அடுத்து இராணுவத்தினரின் விசாரணை நடவடிக்கைகளில் தாம் தலையிட்டதாகவும் போலீசார் மட்டுமே இவ்வாறான விசாரணைகளை சட்டப்படி மேற்கொள்ள முடியும் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு பிபிசி தமிழோசியிடம் கூறியது.
கமிஷன் சபாவின் தப்பினோ பலே அப்படி போனேன்
நாட்டில் மனித உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றில் தலையிடுவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதன்படி நாங்கள் 24 அரச நிறுவனங்களிடம் இதுவரை விசாரணை நடத்தியிருக்கிறோம். இராணுவ பேச்சாளர், பிராந்திய பிரதி போலீஸ் அதிபர், மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை அதிகாரிகள், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் என பல தரப்பினர்களிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறோம். இராணுவ பேச்சாளர் உட்பட பல தரப்பினரும் தத்தம் அறிக்கைகளை 2 வாரங்களில் சமர்ப்பிப்பதாக கூறியிருக்கிறார்கள் என்ற மனித உரிமைகள் ஆணையாளர் டாக்டர் பிரதீபா மகநாம ஹேவாவிடம், வெளிவேறிய சம்பவத்தில் பல சிவில் நிறுவனங்கள் இராணுவத்தின் மீதுதான் குற்றஞ்சாட்டியிருக்கின்றன, உங்கள் ஆணைக்குழு இராணுவத்தின் செயற்பாடுகள் குறித்தும் ஆராயுமா என்று
கேட்டேன்.
நாங்கள் நேற்று முதற்கட்டமாக அந்த விசாரணையிலும் தலையிட்டிருக்கிறோம். இந்த பிரச்சினை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்கு பிரதேச மக்கள் இராணுவ முகாமுக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தலையிட்டு அந்த வாக்குமூலங்களை வெளிவேறிய போலீசாரிடம் வழங்க இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. அதன்படி வரும் ஞாயிறன்று வெளிவேறிய போலீஸ் நிலையத்துக்கு எல்லோரும் வந்து வாக்குமூலம் அளிப்பார்கள் என்றார் டாக்டர் பிரதீபா மகநாம ஹேவா. இராணுவ முகாம்களுக்கு ஆட்களை கூட்டிச் சென்று விசாரணை நடத்துவது என்பது நாட்டின் சாதாரண சட்டங்களின்படி ஒரு மனித உரிமை மீறல் அல்லவா என்று மனித உரிமைகள் ஆணையாளரிடம் மீண்டும் கேட்டேன்.
ஆண்டு
குற்றவியல் நடைமுறை கோவையின் படி விசாரணை செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இன்று நாட்டில் அவசர கால சட்ட விதிகள் இல்லை. பொதுமக்கள் தொடர்பான விசாரணைகள் போலீசாரினாலேயே நடத்தப்பட வேண்டும். போலீசாரும் அதன்படி விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இங்கு இராணுவத்தினர் தமது உள்ளக விசாரணைகளுக்காகத்தான் மக்களிடம் வாக்குமூலம் பெறுவதாக கூறியிருக்கிறார்கள் என்ற மனித உரிமைகள் ஆணையாளரிடம், உங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைகள் எல்லாம் முடிந்து உங்களின் முடிவுகள் எப்போது வெளியாகும் என்று மீண்டும் கேட்டேன். இன்னும் 2 அறிக்கைகள் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன. அவை கிடைத்தவுடன் நாங்கள் மிக விரைவில் 1 அல்லது 2 வாரங்களில் எங்களின் இறுதி முடிவை வெளியிடுவோம் என்று தமிழோசியிடம் கூறினார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளர் டாக்டர் பிரதீபா மகநாம ஹேவா. இதேவேளை உள்ளக விசாரணைகளை நடத்தி வருகின்ற இலங்கை ராணுவம் தமது ராணுவ வீரர்களிடமிருந்தே வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசிய மனிதரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. ராணுவத்தின் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அந்த ராணுவத்துக்கு எதிராக ராணுவ முகாம்களுக்கு சென்று வாக்குமூலங்களை அளிக்க மக்கள் அச்சப்படுவதாகவும் ஆசிய மனிதரிமைகள் ஆணைக்குழு விடுத்திருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே வெளிவெறியவில் ராணுவ தாக்குதல் நடந்ததாக கூறப்படும் கிறிஸ்தவ தேவாலயத்தின் பாதிரியாரிடமும் வேறு சிலரிடமும் ராணுவம் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்து விட்டதாகவும் பிரதேச மக்கள் பிபிசியிடம் கூறியிருக்கின்றனர்.
செய்திகளை தொகுத்தளித்தவர் ஜெயபிரகாஷ் நல்சாமி. உலக தமிழியல் ஆய்வு நடுவம் என்னும் அமைப்பினால் லண்டனில் நடத்தப்படும் உலக தமிழியல் ஆய்வு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இங்கிலாந்திற்கு வந்த 4 இலங்கை விரிவுரையாளர்கள் ஒரு ஈழ ஆதரவு மாநாட்டில் கலந்து கொள்வதாகவும், அந்த மாநாட்டை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஏற்பாடு செய்வதாகவும் ஆதரவு வழங்குவதாகவும் இலங்கை அரசாங்கத்தின் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த விரிவுரையாளர்கள் நாடு கடந்த அரசாங்கத்தினால் நடத்தப்படும் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றதாக இலங்கையின் கூட்டுப்படைகளின் தளபதியான ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யா கூறியிருக்கின்றார். இந்த மாநாடு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் நடத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த விரிவுரையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இலங்கை பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழுவின் தலைவி பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன என்றும், அதற்கு ஈழ ஆதரவு என்ற நோக்கமும் இருக்கிறதா என்றும், அதனை நடத்துகின்ற உலக தமிழியல் ஆய்வு நடுவ நிறுவனத்தின் நிறுவனரான செல்லத்துறை செல்வராசா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சீவகன்.
உண்மையாகவே இந்த மாநாட்டு உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் எங்களுடைய 1000 வருடங்களுக்கு முன்னால் மூட்ட தமிழ் மொழி இப்போது ஆங்காங்கே சென்று வேறு மொழிகளோடு கலப்பு கடந்து எங்களோட மொழி தேய்ந்து கொண்டு போறதுக்கான அறிகுறிகள் தெரிகின்றன. எங்களுடைய வரலாற்று பெருமைமிக்க இந்த மொழியை திரும்ப வரலாற்றை திருப்பி புதுப்பித்து அதன் ஆய்வுகளை ஏற்படுத்தி ஆதாரபூர்வமாக இந்த உலகத்துக்கும் எங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் எங்களுடைய வாழ்வின் பெருமையையும் எங்களுடைய மொழியின் பெருமையையும் எங்களுடைய இனத்தின் பெருமையையும் உலகம் அறிய செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த நடுவம் நிறுவப்பட்டது. இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. தற்போது
ஏற்கனவே வந்து தனிநாயகம் அடிகளாரின் உடைய தமிழராட்சி மாநாடு, அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாடு போன்றவையெல்லாம் நடக்கின்றன. அதிலிருந்து விலகி நீங்கள் இன்னும் ஒரு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன?
அதிலிருந்து நாங்கள் விலகியோ இல்லை, அவர்களும் மொழியைத்தான் ஆராய்கின்றார்கள், நாங்களும் மொழியைத்தான் ஆராய்கின்றோம். என்ன காரணம் என்றால், ஐரோப்பா கண்டத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கு 40 எந்த விதமான ஆய்வும் நடக்கவில்லை. இங்கே இவ்வளவு காலமும் நடக்காம இருக்கின்ற ஒரு மாநாட்டை இந்த லண்டனில் நடத்துவதால் அது இப்ப உலக பிரசித்தி பெற்ற எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு மிகவும் ஈர்ப்புள்ள எங்களுடைய தமிழ் மொழியின் பெருமை அவர்கள் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை இன்று லண்டன் மாநகரிலே நடத்துகின்றோம்.
சரி, இதற்கிடையே இன்னும் ஒரு விஷயம், இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்த 4 ஒரு ஈழ ஆதரவு மாநாட்டில் கலந்து கொள்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டி இலங்கை அரசாங்க தரப்பில் ராணுவத்தினுடைய முக்கிய அதிகாரி ஒருவரும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவியும் வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுடைய மாநாட்டுடைய பெயரை சொல்லி அவர்கள் இந்த குற்றத்தை சாட்டியிருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய மாநாட்டுக்கு ஈழ ஆதரவு என்ற பக்கம் ஏதாவது இருக்கின்றதா?
நாங்கள் இதற்காக வருந்த முடியுமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இலங்கை அரசாங்கம் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைப்பதுதான் நல்லது. எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் சில ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. அதாவது அவர்கள் யாராவது ஒரு ஆளை இங்கே அவர்களுடைய ஹைகமிஷன் இருக்கின்றது இல்லையா, இங்கே அவர்களுடைய தூதுவர்கள் வேறு ஆகல் இருக்கின்றார்கள், அவர்களை அந்த மாநாட்டுக்கு அனுப்பி அங்கு உண்மையாக என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை அதன் ஆதாரத்தோடு ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அதற்கான பதிலை சொல்ல நான் எப்பவும் தயாராக இருப்பேன்.
ஆனால் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டில் அவர்கள் குறிப்பாக சொல்லியிருப்பது, இந்த மாநாடு டிரான்ஸ் நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம் என்று சொல்லப்படுகின்ற நாடு கடந்த தமிழீழ அரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது அவர்களுடைய ஆதரவுடன் நடக்கிற மாநாடாக குற்றம் சாட்டியிருக்கிறார்களே, அது குறித்து என்ன சொல்லுங்கள்?
அவர்களிடம் எந்த ஒரு விதமான ஆதாரமும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு தனி மனிதனுக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்கின்றன. தன்னுடைய வாழ்வை எப்படி வளப்படுத்த வேண்டும், தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஒரு பொதுவான விஷயத்தில் இறங்கும் போது அந்த பொதுவான குழு என்ன செய்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்றே தவிர, ஒரு மனிதன் பெண்ணா ஆணா கிறிஸ்தவனா இந்துவா என்று பார்ப்பது அவசியமற்றது என்று நான் பார்க்கின்றேன்.
நீங்கள் வந்து அந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கலாமா?
நாடு கடந்த அரசாங்கம் வந்து ஒரு மக்கள் அமைப்பாக தேர்தல் மூலம் மக்களை தெரிவு செய்யும் போது அதில் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன்.
ஆனால் அந்த மாநாடு நடந்த அரசாங்கத்தில் இப்போது என்னை விட தகுதி வாய்ந்த மிகப்பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கின்றார்கள். அப்படியான சூழ்நிலையில் என்னுடைய பாதையை நான் மாற்றி அமைத்து என்னுடைய மிச்ச காலத்தை தமிழுக்கும் சமயத்துக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு முதல் நான் நாடு கடந்த அரசாங்கத்தில் இருந்து ராஜினாமா செய்கின்றதுக்கான லெட்டரை அனுப்பிவிட்டேன். ஆனபடியே நான் இப்போது அங்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை.
உலக தமிழியல் ஆய்வு நடுவனத்தின் நிறுவனரான செல்வத்துறை செல்வராசா, இனி ஒரு அறிவிப்பு.
August 18 முதல் ஞாயிறு தோறும் பர்மிய தமிழர்களின் வாழ்வையும் வரலாற்றையும் கூறும் புதிய தொடர் தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள்.
1824 வந்தாச்சு அப்படிங்கிற சரித்திரம் நிரூபிக்கப்பட்ட ஒரு வருஷம்.
பர்மாவில் விவசாயத்துக்கு முதுகெலும்பு வந்து தமிழ்நாடு.
இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் பர்மாவுக்கும் உள்ள தொடர்பு.
நேதாஜி இந்த வழியில் வந்து குதிரையில் போவார். ஏன்னு கேட்டீங்கன்னா நேதாஜி அங்கே ஒரு வீடு இருந்தது.
அவர்களின் கலாச்சாரம், மாறி வரும் இன அடையாளம்.
குழந்தைகள் மட்டும் இல்லை, மருமகளும் படிச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் யாருமே வேலையில் இல்லை, எல்லாம் வீட்டில் தான்.
உடல் வந்து கருப்பாக இருக்குது, தமிழனாக இருக்கிறதுக்காக என்ன தமிழெல்லாம் சொல்ல முடியும். அதாவது நான் பர்மா நாட்டில் பிறந்த பர்மா மக்கள் தான்.
அரசியல் மாற்றங்களால் பர்மிய தமிழர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், தமிழ் மொழியை கலாச்சாரத்தை காக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என பல்வேறு விடயங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். மும்பையில் தீ விபத்துக்குள்ளாகி மூழ்கிப்போன நீர்மூழ்கி கப்பல் INS சிந்து ரக்ஷக்கிலிருந்து 4 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. சிதைந்து போயிருக்கின்ற இந்த உடல்களில் மரபணு சோதனைகள் செய்யப்பட்டு உறவினர்களிடம் அது கையளிக்கப்படும். கப்பலில் இருந்த மேலும் 14 பேர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று இந்திய கடற்படை கூறியிருக்கிறது. இந்த கப்பல் விபத்து குறித்தும் இந்திய கடற்படையில் நீர்மூழ்கி கப்பல்களில் இந்த கப்பல் விபத்து குறித்து இந்திய கடற்படையில் நீர்மூழ்கி கப்பல்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கமடோர் சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
சிந்து ரக்ஷக்ங்கிறது கிலோ கிளாஸ் சப்மரீன். இது வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் சப்மரீன். இப்பதான் மாடர்னைசேஷன் எல்லாம் பண்ணிட்டு ரஷ்யாலேருந்து திரும்பி வந்திருக்கு. இட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்மரீன். நமக்கு பீஸ் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு சப்மரீன் இழக்கிறது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது.
இந்தியன் நேவி எடுத்துக்கிட்டோம்னாக்க 10 கிலோ கிளாஸ் சப்மரீன் இருந்தது, 4 HDW ஜெர்மன் சப்மரீன் இருந்தது, இப்போ 9000 கிலோ கிளாஸ் சப்மரீனை பொறுத்தவரையும். இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்தவரையும் ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு மிராஜ் ஏர்கிராஃப்ட் வந்து கிராஷ் ஆயிடுத்துனாக்கா அந்த என்கொயரி முடிகிற வரையும் எந்த மிராஜ் ஏர்கிராஃப்டையும் ஃப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கிலோ கிளாஸ் சப்மரீனில் இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்கும் போது மற்ற 9 சப்மரீனை இந்தியன் நேவி ஆப்ரேட் பண்ணுவாங்களா?
இல்ல இல்ல, நேவி பிராக்டிஸும் ஏர்போர்ஸ் பிராக்டிஸும் வேற மாதிரி. ஒரு மிராஜ் ஏர்க்ராஃப்ட் தான் ஒரு பைலட் மேல எடுத்துட்டு போறாரு, கிராஷ் ஆகலாம், அப்புறம் அதை என்கொயரி முடிக்கிற வரைக்கும் கிரவுண்ட் பண்ணலாம். ஆனால் நேவியில இது ஒரு 90 பேர் இருக்கிற ஒரு க்ரூ. ஒரு சப்மரீன்ல ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தனால மத்த சப்மரீன் கிரவுண்ட் பண்ண அந்த மாதிரி தழக்கம் இந்தியன் நேவியில கிடையாது, எந்த நேவிலுமே கிடையாது.
இப்போ இது குறித்து இந்தியாலையும் பல பேர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சர்வதேச ஊடகங்களிலும் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஒரு துறைமுகத்துக்குள்ள இது போன்ற விபத்து நடப்பது அமைதி காலத்துல ரொம்ப ரொம்ப அரிதானது. அமெரிக்க சப்மரீன்கள், ரஷ்யாவுடைய கப்பல்கள் எல்லாம் நடுக்கடல்ல விபத்தாயிருக்கு, இது ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரஷ்யாவோட டெக்னாலஜி ரொம்ப மோசம், அதனாலதான் இந்த பிரச்சனை, நம்ம ரஷ்யாவை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க?
ரெண்டும் தவறான கருத்து சார். ஏன்னா ரஷ்யால வந்து குர்ஸ்க் என்ற ஒரு சப்மரீன் ஒரு பெரிய விபத்து நடந்தது, அதுவும் துரைமுகத்துக்குள்ளே நடந்த விபத்து.
ஆனா அது ஹார்பர் ட்ரையல்ல நடந்தது, அது வந்து நிறுத்தி வைக்கும் போது நடக்கப்படல.
இல்ல இல்ல, பட் ஹார்பர் இட் இஸ் அ பீஸ் டைம். பீஸ் டைம்ல ஹார்பர் போது நடந்த விஷயம் அது. ரெண்டாவது விஷயம், ரஷ்யன் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப மோசமான டெக்னாலஜி, அதனாலதான் இந்த மாதிரி விபத்து நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. நான் வந்து 1968 நான் சப்மரீன் ட்ரைனிங்கு போனது. அதுக்கப்புறம் 1971 ஆபரேஷன்ல வந்து கராச்சியில அண்டர் வாட்டர் 21 நாள் நாங்கள் அந்த சப்மரீன்ல இருந்திருக்கோம். இந்த ரஷ்யன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நத்திங் ராங் வித் இட். நான் சப்மரீன் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸாக இருந்திருக்கேன், சப்மரீன் ஸ்குவாட்ரன் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸாக இருந்திருக்கேன், டைரக்டர் சப்மரீன் அக்வசனாக இருந்திருக்கேன், ஜெனரல் மேனேஜர் நேவல் டாக்கராக இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ரெண்டு விஷயம் தான் நமக்கு தெரிய வருது. அதாவது வெடிப்பொருளும் வெடிப்பொருளும் இல்லாமல் போர் புரிய முடியாது, கட்டாயம் இருந்து தான் தீரணும். ஆனால் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம், எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், எப்படி ஸ்டேபிளாக வச்சிருக்கணும், அதுதான் டெக்னாலஜி. ரெண்டாவது ட்ரைனிங். ஸோ என்ன செய்யக்கூடாததோ அதை செஞ்சிருக்கோம் இருக்கலாம், இல்ல எது செய்யணுமோ அதை செய்யாம இருந்திருக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது நடந்திருக்கணும். பிரைமரி எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம். அந்த பிரைமரி எக்ஸ்ப்ளோஷன் நடந்த உடனே வார் ஹெட்ஸ் இருக்கு அதுல, இந்த சப்மரீன்ல கிலோ கிளாஸ்ல வந்து க்ரூப் மிசைல்ஸ் இருக்கு, அந்த சப்மரீனோட வார் ஹெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கலாம்.
அமைதி காலத்துல துறைமுகத்துல நிறுத்தப்பட்டிருக்க நீர்மூழ்கி கப்பல்ல இது போன்ற ஆயுதங்கள் இருக்குமா? இல்ல டிமேட்டிங் சொல்லுவாங்கல்ல, ஆயுதம் தனியாக கப்பல் தனியா வைத்திருக்க மாட்டீங்களா?
சப்மரீனை பொறுத்தவரை வார் ஹெட்டா இருக்கட்டும் டார்பீடோவா இருக்கட்டும் கட்டாயம் சப்மரீன் இருக்கிறது கிடையாது. ஆனால் எப்பாவது ஒரு ப்ரிப்பரேட்டரி மிஷின் போறதுக்கு முன்னாடி வெளியில இருந்து ப்ரிப்பரேட்டரி இடம் இருக்கு, அங்கே எடுத்துட்டு வந்து சப்மரீன்ல லோட் பண்ணிட்டு அப்புறம் பெட்ரோலுக்கு போறது சான்ஸ் இருக்கு.
இந்த கிலோ கிளாஸ் சப்மரீன்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்களா?
கட்டாயம் கட்டாயம் கிடையாது. ஒரு சப்மரீனை ஆன்டி ஷிப் ரோல்ல எம்ப்ளாய் பண்ணலாம், ஆன்டி சப்மரீன் ரோல்ல எம்ப்ளாய் பண்ணலாம். கிலோ கிளாஸ் எஸ்எஸ்கே சப்மரீன், சப்மரீன் சப்மரீன் கிலோ ரோல்ல எம்ப்ளாய் பண்ற சப்மரீன், நியூக்ளியர் வார்ஹெட் பொருத்தின சப்மரீன் கிடையாது.
ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரியான கமடோர் சேகர். இறுதியாக ஒரு சினிமா செய்தி. விஜய் நடித்து வெளியான தலைவா படம் தமிழகத்தில் வெளியாகாத நிலையில் இதை கண்டித்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதிக்குமாறு அந்த படக்குழுவினர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு செய்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது பிபிசி பண்பலை நிகழ்ச்சி தொகுப்பாளரான சங்கீதா ராஜன்.
படத்தில் நடித்த நடிகர் விஜய், சத்யராஜ், அமலாபால், தயாரிப்பாளர் சந்திரபிரகாஷ் ஜெயின், இயக்குனர் விஜய் மற்றும் அனைத்து கலைஞர்களும் அரசு அனுமதி கொடுக்கும் இடத்தில் அடையாள உண்ணாவிரதம் இருக்க ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர். தலைவா திரைப்படம் உலகமெங்கும் August 9 வெளியாவதாக இருந்தது. ஆனால் சென்னையில் சில திரையரங்குகளுக்கு கிடைத்த சில மர்ம மிரட்டல் தொலைபேசி அழைப்பு மற்றும் கடிதங்கள் காரணமாக திரையரங்க உரிமையாளர்கள் திரைப்படத்தை வெளியிட மறுத்துவிட்டனர். இதனால் இத்திரைப்படம் தமிழ்நாடு தவிர பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் வெளியானது. அரசாங்க ஒத்துழைப்பும் பாதுகாப்பும் கோரி முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்க நடிகர் விஜய் மற்றும் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஆகியோர் எடுத்த முயற்சிகளுக்கு இன்னும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. இதையடுத்து இன்று காலை தலைவா திரைப்படம் தமிழகத்தில் உடனடியாக வெளியாக வேண்டி August 16 அல்லது August 17 தேதிகளில் அடையாள உண்ணாவிரதம் இருக்க ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்குமாறு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் இன்று மனு கொடுத்துள்ளதாகவும் படத்தின் தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். அந்த மனுவில் தமிழகத்தில் மட்டும் தடை செய்யப்பட்டு திரைக்கு வெளிவராத சூழல் அமைந்துள்ளதால் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் மிகுந்த பொருள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தை தவிர உலகமெங்கும் வெளியான காரணத்தினால் தலைவா திரைப்படம் அனுமதியின்றி இணையதளத்திலும் VCD வழியாகவும் தமிழகமெங்கும் பரவி உள்ளது என்றும் அந்த மனு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடமிருந்து இந்த மனுவிற்கு பதில் இன்னும் வரவில்லை. இதற்கு முன்பு கமல்ஹாசன் தயாரித்து இயக்கி நடித்த விஸ்வரூபம் திரைப்பட வெளியீட்டிற்கு சிக்கல் ஏற்பட்ட நேரத்தில் தமிழக திரையுலகிலிருந்து விஸ்வரூபத்திற்கு ஆதரவாக பலர் குரல் எழுப்பியிருந்தனர். இதுவரை தலைவா திரைப்படத்திற்கு ஆதரவாக எவரும் குரல் எழுப்பவில்லை. நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தனக்கு திரையுலகத்தில் உள்ளவர்கள் ஆதரவு அளிக்குமாறு தயாரிப்பாளர் சந்திரபிரகாஷ் ஜெயின் கேட்டுக்கொண்டார்.
தமிழ்நாட்டில் இது வெளியேறதுக்கு சுமார் ஒரு 30 crore வந்து இந்த படத்துக்கு வந்து அன்னைக்கு வசூலாயிருந்த அன்னைக்கு வெளிவந்திருந்தால் 30 crore மேலே 40 crore வசூலாயிருக்கும். இப்போவே 4 லீவுகள் எல்லாமே போயிடுச்சு, ஒரு வாரம் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்திருந்தால் ஏதோ ஒரு கொஞ்சமாவது வசூலாயிருக்கோன்னு திரையரங்க உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க. இனிமேல் லேட்டாக ஆக இதோட நிலைமை என்ன அப்படின்னு எனக்கே புரியல. ஆனால் இது எனக்கு மட்டும் வந்த பிரச்சனை இல்லை, இது அவங்க பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இதே தெளிவத்தில் நான் இருந்திருக்கேன். என்னால் நான் ஒரு ஃபைனான்ஸராக இருந்திருக்கேன். என்னால் எப்போவுமே படம் வந்து ஒரு மணி நேரம் கூட டிலே ஆகாது. அப்படி தான் பல படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனைனா கண்டிப்பாக எல்லாரும் வந்து என் கூட இருந்து எனக்கு ஆறுதலாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
இந்த வாரம் படம் வெளியாகாவிட்டால் தான் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாகுவதாகவும் இதனால் தமிழக முதல்வர் மனம் இறங்கி தலைவா படம் வெளியிட நடவடிக்கை எடுத்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டார்.
உண்ணாவிரத போராட்டம் நடத்த தலைவா படக்குழுவிற்கு சென்னை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டதாக தற்போது கிடைத்திருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.